భవాన్ భీష్మస్య కర్ణస్య కృపస్య సమితిం జయ అశ్వత్థామా వికర్ణస్య సౌమదత్తిస్త దైవత భవాన్. முதல்ல இப்படி சொன்னதுமே மனசுல உள்ளூர இருக்கட்டும், ஆனா வெளியில சொல்லும் பொழுது எதிராளிக்கு சந்தோஷமாக பேசணும். நியாயமா யார சார் சொல்லணும்? முதல் முதல்ல அந்த கௌரவ சங்கீதத்துல ரொம்ப பெரியவர் யாரு? பீஷ்மாச்சாரியர். தேவதைகள் எல்லாம் அவரோட யுத்தம் பண்றதுக்கு நடுங்குவார், அந்த அளவுக்கு ஒரு சக்தி சாமர்த்தியம் உள்ளவர். தன்னுடைய குருவான பரசுராமரோடையோ 18 நாட்கள் யுத்தம் பண்ணி தோத்து போகாதவர். அப்படிப்பட்டதான அந்த பீஷ்மாச்சாரியரை கங்கா நந்தனன அவரை சொல்லல, குலகூட்டஸ்தனா இருக்கக்கூடியதான அவரை சொல்லல, அவரை விட்டுவிட்ட பவான் அப்படிங்கிறார். பவான் ஆச்சாரியனை சொல்றார். எதற்காக? இப்பாவது சந்தோஷப்பட்டோம். இவர் விவகாரம் என்ன? முதல்ல பீஷ்மாச்சாரியர் தான் சொல்லணும், ஆனாலும் உங்களை நான் சொல்றேன், ஏன் அப்படியாவது உங்களுக்கு சந்தோஷம் வரட்டும் அப்படின்னு பவான் முதல்ல துரோணாச்சாரியர் சொல்றார். தெரியாது அவருக்கு, துரோணாச்சாரியருக்கு. அப்ப நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு நன்னா தெரியும், ஏன் எப்படி பேசுறேன், இதுக்காக பேசுறேன் நன்னா தெரியும். இருந்தாலும் சரி, பவான் பீஷ்மஸ்டா பீஷ்மன் சொன்னார். அதற்கு பிறகு யாரு? கர்ணஸ்டா. போன சர்க்கத்துலதான் நாம் பார்த்தோம், கர்ணனை அர்த்தரதரா கால்குலேட் பண்ணிவிட்டார். பீஷ்மாச்சாரியர் யாராருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னென்னாருக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதிரதனாக இருக்கணும் என்று நினைத்தார்கள் இவர்கள் எல்லோருமே கர்ணனை. அதிரதனம் இல்ல, மகாரதனம் இல்ல, ரதனம் இல்ல, கடைசியில அதை விட ரொம்ப குறைச்சலாக சாதாரணமாக அர்த்தரதனா கால்குலேட் பண்ணார். கர்ணனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. என்ன, ரொம்ப அவமானம் அல்லவா? நான் அர்ஜுனனுக்கு சமானமானவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறவரை சாதாரண ராஜாக்களுக்கு கொடுக்கிற பொசிஷன் கொடுத்தா கோபம் வந்துருது. இவர் உயிரோடு இருக்கிறவரையும் தான் நான் யுத்தத்துக்கு வரமாட்டேன்னு தரவர். சரி இருக்கட்டும். ஆனா இப்ப என்ன சொல்றார்? அதிரதாளுடைய லிஸ்ட்ல இவன் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கான். பவான் பீஷ்மஸ்ய கர்ணஸ்ய. அதற்கு பிறகு கிருபாச்சாரியரை சொல்லியிருக்கார். கிருபாச்சாரியர் ரொம்ப பெரியவன். முதல் முதல்ல ஆச்சாரியனாக இருந்தார். அப்படிப்பட்டதான கிருபாச்சாரியரை கர்ணனுக்கு பின்னால போட்டான். ஏண்டான்னார்? கர்ணனுக்கு தனக்கு கர்ணன் மேல தனக்கு ரொம்ப அபிமானம், ஆகையால் கர்ணனை முன்னால போட்டார். கிருபாச்சாரியருக்கு கோபம் வந்துருமே, யுத்தத்துல எப்பவும் ஜெயிக்கிறவர் அப்படின்னு ஒரு விசேஷம் போட்டார். கிருபாச்சாரியர் எந்த யுத்தத்திலையும் தோத்து போகல, தோத்து போய் வரல, ஆகையால் கிருபச்சமிதிம் ஜயா அப்படின்னு கிருபாச்சாரியருக்கு விசேஷம். இந்த கிருபாச்சாரியர் சந்தனு மகாராஜாவினால வளர்க்கப்பட்டவர். பிறந்ததுமே அந்த கிருபாச்சாரியரையும் கிருபாச்சாரியருடைய தங்கையா இருக்கக்கூடியதான கிருபிங்கிற அம்மாவையும் காட்டுல விட்டுட்டு போயிட்டார். சந்தனு மகாராஜா ஒரு நாளுக்கு வேட்டைக்கு போறார். அங்கே இருந்து குழந்தைகளும் அழறது பார்க்கிறார். அவர் ரெண்டு பேரையும் அழைச்சின்னு வந்திருக்கார். தானே வளர்த்தார், வளர்த்து அவளுக்கு எல்லா விதமான பாடங்களையும் சொல்லிக் கொடுத்தார். அந்த பெண்ணை துரோணாச்சாரியருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆகையால் கிருபி கிருபாச்சாரியருடைய தங்க, அவர் தான் அந்த அம்மாவை தான் துரோணாச்சாரியர் கல்யாணம் பண்ணியிருக்கார். அவளுக்கு பிறந்தவர் அஸ்வத்தாமான்னு பேர், துரோணாச்சாரியருடைய பையன், கிருபியினுடைய பையன். இந்த துரோணாச்சாரியருக்கு பையன் பிறந்ததுமே தேவலோகத்தில் உச்சைஸ்ரவஸ்துங்கிற குதிரை அது ஓன்னு கத்திட்டான் சந்தோஷத்தில். அதனால அஸ்வத்தாமான்னு பேர். இதெல்லாம் பாரதம் வாசித்தான் தெரியும். அது ஏன் அப்படி கத்திட்டுன்னு, அனிதர சாதாரணமாக இருக்கக்கூடியதான ஒரு பையன் பிறந்திருக்கா உமக்கு அப்படின்னு கத்திட்டான். அவ்வளவு ஒரு சக்தி சாமர்த்தியங்கள். ஒரு பிராமண வம்சத்துல பிறந்தாலும் க்ஷத்ரியால் எல்லாருக்கும் ஒரு உயர்ந்ததான ஒரு வீரியம் சௌரியம் பராக்கிரமம் இருக்கக்கூடியதான குழந்தை பிறந்திருக்கான்னு சொல்லி அது கத்திட்டு, ஆகையால் அதனால அந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமான்னு பேர் வச்சார். இப்படி இவா ரெண்டு பேரையும் வளர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த கிருபாச்சாரியருக்கு எல்லா விதமான பாடங்களையும் சொல்லிக் கொடுத்தார் சந்தனு மகாராஜா. பீஷ்மாச்சாரியருக்கு அப்பா ஞாபகம், எவ்வளவு பெரியவர்னு பாருங்க. சொல்லிக் கொடுக்கிற காலத்துல கொஞ்ச நாள் அனப்புறம் சரத்வான்னு இந்த கிருபாச்சாரியருக்கு அப்பா, அவர் வந்த குழந்தைய கொடுன்னார். காட்டுல விட்டுட்டு போறீரே, இப்ப கொடுன்னு கேக்குறேன்னு. ஏதோ சந்தர்ப்பங்க சூழ்நிலை போயிட்டேன், இப்ப எனக்கு வேணும்னு. துரோணாச்சாரியர் மாட்டேன், கிருபாச்சாரியர் நான் வரமாட்டேன், நீங்க பெரியவர் தான், ரொம்ப சந்தோஷம்தான், இருந்தாலும் என்னை வளர்த்தார், என்னை பெரிய ஆள் ஆக்கினார், நீங்க வேணா இங்க இருங்க, நான் உங்க வீட்டுக்கு வரல அப்படின்ட்டார். சரத்வான் தபஸ் பண்றதுக்காக போயிட்டார். அன்னிலிருந்து கிருபாச்சாரியரும் கிருபியும் சர்வதா சர்வகாலமும் சந்தன மகாராஜாவுக்கு ரொம்ப, அவ வம்சத்துல நம்ம எப்பொழுதும் ரொம்ப அபிமானத்தோட இருக்கணும் என்று சொன்னார். அவருக்கு பாடத்தை சொல்லி கொடுத்தது இவர், சந்தன மகாராஜ். ஆகையால் தான் அவர் என்ன பண்ணினார், அந்த வம்சத்துல இருக்கிறவா எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு முதல்ல எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார். ஆனா அவர் சொல்லிக் கொடுத்ததான விஷயம் இருக்கே, அது போறல. சாதாரணமாக மற்ற எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கிறா போல சொல்லிக் கொடுத்தார். ஆனா பீஷ்மாச்சாரியருக்கு பரசுராமரிட்ட வாஸ்தவத்தினால உயர்ந்ததான ஒரு யுத்தத்துல டெக்னிக்ஸ் தெரியும், அதை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தைகளுக்குன்னு ஆரம்பிச்சு தேடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் துரோணாச்சாரியர் கிடைச்சார். பிறகு துரோணாச்சாரியரை சொல்ல சொன்னார். இப்படி அந்த கிருபாச்சாரியர் அப்பொழுது இருக்கக்கூடியதான ராஜாக்களுக்குள்ள மகாவீரனா இருந்தார். மகாவீரனா இருக்கிறது மட்டுமல்ல, எடுத்து சொல்லக்கூடியதான வல்லமை உள்ளவராக இருந்தார். ரொம்ப பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா அது தெரிஞ்சது அப்படியேதான் குப்பையில இருக்கா போல இருக்கும். அது நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான தகுதி இருக்காது, அது பகவத் பிரசாதத்தினால்தான் வரும். கிருபாச்சாரியருக்கு அவ்வளவு அழகா இருக்கு, சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை அழகா எடுத்து சொல்வார் மனசுல பதியும்படி. ஆகையால் தான் வெகு சீக்கிரமாக பாண்டவாளும் கௌரவாளும் யுத்தத்தினுடைய தத்துவத்தை அறிந்தது கிருபாச்சாரியருடைய கௌரவத்துல. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான டெக்னிக்ஸ் ஒரு வருஷத்துல சொல்லிக் கொடுத்தார் துரோணாச்சாரியர். ஆனா அத்தனைக்கும் முன்னால விஷயங்களை தெரிஞ்சு தெரிய வச்சது துரோணாச்சாரியர், இது கிருபாச்சாரியர். ஆகையால் கிருபத்த சமிதிம் ஜய அஸ்வத்தாமா, அதற்கு மேல அஸ்வத்தாமா. சரத்வான் எனக்கூடியதான பிராமணனுக்கு பிறந்தவர், சந்தனனால வளர்க்கப்பட்டவர் பிராமணன். ஆமா, சந்தனு ராஜா. அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச, அதற்கு பிறகு அஸ்வத்தாமா, அஸ்வத்தாமாவை பத்தி சொல்லிவிட்டேன். விகர்ணஸ்ச, இந்த கௌரவாளுடைய அண்ணன் தம்பிகள்ல நூறாவது பையன் விகர்ணன், முதல்ல இருக்கிறவன் துரியோதனன், இந்த எக்ஸ்ட்ரீம் துரியோதனன், அந்த லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம் யாருன்னு விகர்ணன் பேர். இந்த விகர்ணன்கிறவன் அந்த நூறு கௌரவாளியும் அண்ணன் தம்பிகள்லையும் நல்லவன், இவர் ஒத்தம்தான் நல்லவன், நம்ம மீதி பேரும் துரியோதனுக்கு சேர்ந்தவன். இந்த விகர்ணன் மட்டும் நியாயம் தர்மம்ங்கிறத பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தான். தர்மபுத்திரர் அந்த சூதாட்டம் ஆடினார், பிறகு தோத்து போயிட்டார். தான் தான் தோத்து போன பிறகு இவாள்லாம் சேர்ந்து திரௌபதி அம்மா இருக்கா, அவங்களையும் பணத்தை பணயமா வச்சு ஆடணும்னு சொன்னார். ஆடினார், தோத்து போயிட்டார். அப்பொழுது துரியோதனன் அந்த அம்மாவை ஹிம்சை பண்ணணுங்கிறதுக்காக சபைக்கு அழைச்சுன்னு வர சொல்றார். அப்பொழுது பீஷ்மர் துரோணர் கிருபர் எல்லோரும் இருந்துட்டு இருக்கா, பச்ச பாண்டவாளர் இருக்கா, ஒத்தரும் வாயை திறக்கல. திரௌபதி வந்து கேட்கிறார் பீஷ்மாச்சாரியர, என்னத்த நீர் இவ்வளவு பெரியவரா இருக்கார், இது போல அந்நியாயம் நடக்கிறத பார்த்து கொண்டே இருக்கல, கண்ணுக்கு முன்னால் அந்நியாயம் நடந்தா அதை பார்த்து கொண்டே இருந்தா இது தர்மம் இல்லையே, இது அதர்மமாச்ச, பேச வேண்டிய நேரத்துல பேசணும், பேசாத சமயத்துல பேசப்படாது, பேச வேண்டிய நேரத்துல பேசாமல் இருத்தலே அது ஒரு அதர்மம், ஏன் பேசாமல் இருக்கள் அப்படின்னு கேட்கிறார். தன புரிஞ்சார் பீஷ்மாச்சாரியர், சொல்றார், ஆமா தர்ம சூக்ஷ்மம் எனக்கு தெரியாது, தர்ம சூக்ஷ்மத்தை சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர் தர்மபுத்திரர் தான், எனக்கு புஸ்தகத்தில் இருக்க தர்மம் தான் தெரியும், இது புஸ்தகத்தில் தர்மம் இல்லை. சூதாட்டத்தில் தான் தோத்து போன பிறகு இன்னொருத்தர் வச்சு பணம் அணுங்க, அது ரைட்டா தப்பா, ஆடலமா கூடாதா, ஆடி தோத்து போனா அது ரைட்டா எதுங்கிறது அந்த தர்மம் எனக்கு தெரியாது, நான் தெரியாம எப்படி சொல்லுவேன். ஏன்னா சில சில சந்தர்ப்பத்தில் தர்ம சூக்ஷ்மங்கள் மாறி இருக்கும், தர்மசூத்திரங்களை சொல்றதுக்குன்னு இருக்கிறவர் தர்மபுத்திரன், ஆகையால் நான் பெரியவனாக இருந்த போதிலும் அனுபவம் இருந்த போதிலும் இந்த தர்மம் எனக்கு தெரியாதம்மா, ஆகையால் பேசாமல் இருக்கேன்ட்டார் துரோணாச்சாரியர், இந்த பீஷ்மாச்சாரியர். அப்படி யாரும் பேசல, ஒரே ஒரு ஒருத்தன் தான் பேசினான், அவன் தான் விகர்ணன். பண்றது தப்புன்ட்டான். அடதற்காக துஷாசன் அந்த திரௌபதியினுடைய புடவை பிடிச்சு இழுக்கிற காலத்துல இந்த ஒரு தர்மம் கௌரவ குலத்தை கெடுக்கும் அப்படின்னா, நீங்க பண்றது தப்பு, குலம் முழுக்க அழிய போறது அப்படின்னு சொல்லக்கூடியதான தைரியம் அவர்களுக்கு இருக்கு. இருந்த போதிலும் யுத்தம்னு வர காலத்துல நான் இந்த பக்கத்துல வளர்ந்தேன், ஆகையால் இங்க யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி வேற யாரோடையும் யுத்தம் பண்ணல, பீமனோட யுத்தம் பண்ணினா பீமன் கொண்டுட்டான் அவ்வளவுதான் அப்படி. இந்த விகர்ணனுடைய சரித்திரம் அந்த 100 அண்ணன் தம்பிகள்ல கடைசி தம்பியா இருந்து கொண்டு தர்மத்தை பேசினவன் ஒருத்தன் விகர்ணா. பிறகு சோமதத்தன், இந்த சோமதத்தன்கிறவன் சந்தனு மகாராஜா அவருடைய தம்பி பாகலீகன் பேர். அந்த பாகலீகனுடைய பையன் சோமதத்தன் பேர். இந்த பாகலீகனானவன் ஒரு நாளைக்கு ஒரு காலத்துல சினிங்கிற ஒரு மகாராஜாவோட யுத்தம் பண்ண வேண்டியதான சந்தர்ப்பம் நேரிட்டது. சினி மகாவீரன், சோமதத்தனும் சாதாரண மனுஷர்ல மகாவீரன். அந்த யுத்தம் நடக்கிற காலத்துல சினியானவன் சோமதத்தனை கொஞ்சம் கீழே தள்ளிவிட்டு மேல வந்துட்டான். யுத்தத்துல சினியானவன் என்ன பண்ணியிருக்கணும், கத்தி எடுத்து அவனை கொண்டு இருக்கணும், தலைய கட் பண்ணிருக்கணும், இல்ல அம்பால அவனை கொண்டு இருக்கணும், கதையால அழிச்சு இருக்கணும். இது என்ன பண்ண வேண்டியது, யுத்தம்னா அப்படின்னா நடக்கணும், ஆனா கீழே பூமியில விழுந்ததுமே அவன் தலைய தன் இடது காலால எட்டி உதச்சான். இது அங்க இருக்கக்கூடியதான ராஜாக்கள் எல்லாம் பார்த்தான். ஒரு க்ஷணம் சோமதத்தன் எழுந்துட்டான். எழுந்த பிறகு மறுபடியும் யுத்தம் நடந்தது. ஆனா அந்த யுத்தத்துல சோமதத்தனை ஜெயிச்சு விட்டான். ஜெயிச்சுட்டு அவளுடைய தங்க தேவகிய வசுதேவருக்கு கட்டி கொடுக்கணும்னு அழைச்சிட்டு போயிட்டான். சோ இப்படி நடந்தது, தேவகி வசுதேவர்களுடைய ஒரு விவாகத்துக்காக தேவகிய வசுதேவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி சோமதத்தனுடைய தங்கைய அழைச்சிட்டு போயிட்டான். போனா வசுதேவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த விவகாரம் ஆயிடுச்சு. ஆனா இந்த சோமதத்தனுக்கு தனக்கு வாழ்க்கையில நடந்ததான இந்த அவமானம் அவனால தாங்க முடியல. ஆகையால் என்ன பண்ணினான், பரமேஸ்வரன் குறித்து தபஸ் பண்ணினான். தபஸ் பண்ணி எனக்கு இந்த சினி வம்சத்துல பிறந்தவாளை கீழே தள்ளி காலால உதைக்க கூடியதான சக்தி சாமர்த்தியம் இருக்கிற பையன் வேணும்னு தபஸ் பண்ணினான். பாருங்க என்னன்னா, பரமேஸ்வரர் பிரத்யட்சமானா மோட்சம் கேட்க வேண்டாமோ, ஞானம் கேட்க வேண்டாமோ? அதுன்னா மானிட பிறவியே அழியறதுக்காக வந்தது, மறு பிறவி கடலே இல்லாம இருக்கக்கூடியதான வரத்தை கேட்க இருக்க மனுஷருக்கு கோபம் வரப்படாது, அதுதான் தர்மம். கோபமோ குரோதமோ வந்தால் அவனுக்கு விவேக விஞ்ஞானம் போயிடும், டிஸ்கிரிமினேட்டிங் கெபாசிட்டி போயிடும். ஆகையால் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம எப்படி பண்ணணும் அப்படின்னு குரோதம் வந்தது. ஆனால் பரமேஸ்வரன் பிரத்யட்சமாகும் பொழுது எனக்கு ஒரு பிள்ளை வேணும், ஏன்னா இனிமேல என்ன யுத்தத்துல இனிமேல ஜெயிக்க முடியாது, ஆகையால் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க. யார் இந்த சினி வம்சத்துல சினிய பேரனோ இல்ல பையனோ யாரோ ஒத்தனை கீழே தள்ளி எடுத்துக்கால யுத்தத்துல உதைக்கணும் அப்படி பரமேஸ்வரன் சரின்ட்டார். அவருக்கு என்ன மீது எதை கேட்டாலும் சரின்னு ஒத்துட்டார் போயிடுது. அப்படி அந்த சோமதத்தனுக்கு பையனாக பூரிஸ்ரவர் பிறந்தார். அவர் தான் சௌமதத்தின்னு பேர். இந்த பூரிஸ்ரவத்துங்கிறவர் சோமதத்தனுடைய பிள்ளை. இந்த சோமதத்தனானவன் பாக்கலீக்கனுடைய பிள்ளை. பாக்கலீக்கனானவன் சந்தன மகாராஜனுடைய தம்பி. இப்படி கதை நடக்கிறது. இப்படி இவர் பிறந்தார் வளர்ந்தார் எல்லாமும் ஆச்சு. பிறகு சிறிக்கு பேரன் பிறந்தார் சாத்யகின்னு பேர். இந்த சாத்யகிங்கிறவன் அர்ஜுனனிட்ட பாடம் படிச்சான். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நாம படிக்கிறது இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது. எப்பொழுது நீங்க சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அப்பொழுதுதான் வித்ய பிரதிஷ்டிதமாக ஆகும். எத்தனை வருஷங்கள் படிச்சாலும் படிப்பு படிப்பாக இருக்கும், எடுத்து சொல்லி கொடுத்தாதான். அந்த சிஷ்யன் நாலு கேள்வி கேட்டு நமக்கு தெரியலையே அவஸ்தப்பட்டு அதுக்காக படிச்சு அப்பதான் அது சித்தமாகும், வெறுமனா இல்லை. ஆகையால் என்ன ஆச்சுன்னர், அர்ஜுனன் துரோணாச்சாரியன் இருக்கும் பொழுது அவருடைய பர்மிஷன்ல நான் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன்னு ஆரம்பிச்சு சாத்யகிக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த சாத்யகி ஆனவன் ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப அர்ஜுனனுக்கு சமானமாக எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணினவன். கர்ணனுக்கும் தெரியும், ஆனா கர்ணனை மாதிரி இவரும் தான் படித்தார். ஆனா இவளுக்கு என்ன நல்ல ஒரு பிராக்டிஸ், டெய்லி அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்படி அர்ஜுனனும் சாத்யகியும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அர்ஜுனுக்கு சமானமான ஒரு ஸ்தாயிக்கு வந்தான். இப்படிப்பட்டதான இந்த சாத்யகி சீனுடைய பேரன். இவனுக்கும் இந்த பூரிஸ்ரவஸ்துக்கும் யுத்தம் நடந்தது. யுத்தம் நடக்கிறதா பாரத யுத்தத்துல இந்த பூரிஸ்ரவஸ் இவர் அவமானம் பண்றதுக்குமே பிறந்திருக்காரு இல்லையோ. ஆகையால் பன்னெண்டாவது நாள் பாரத யுத்தத்துல 18 நாள்ல 12வது நாள் யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணும் பொழுது அர்ஜுனன் அங்க இல்ல, நிவாத கவச்சாலோட யுத்தம் பண்றதுக்காக வேற இடத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டா அவர. இந்த பக்கம் நடக்கிறது யுத்தம். அமோகமாக சாத்யகி யுத்தம் பண்ணினார். அன்னைக்கு சாத்யகியினுடைய யுத்தம் வீரியமே ஒண்ணும் தெரியாத அளவுக்கு பூரிஸ்ரவஸ் யுத்தம் பண்றார். என்ன சுவாமி அப்படின்னார், பரமேஸ்வர அனுகிரகம். சாத்யகி சாயங்காலம் வரைக்கும் மல்லு கொடுத்த கடைசியில இது மேல தாங்க முடியாதுன்னு கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்த பிறகு பூரிஸ்ரவஸ் வந்து அவரை இடது காலால எட்டி உதைச்சார். அவருடைய தலையை கீழே விழுந்தவன விழுந்து எட்டி உதைச்சு அத்தனை பேர் சைன்யங்களுக்கு முன்னால தன்னுடைய இடது கையால அவருடைய தலையை சிகைய முடிச்சுட்டு மேல தூக்கி வலது கையால கத்தியால அவருடைய தலையை வெட்டணும்னு ட்ரை பண்ணினார். அந்த சமயத்துல எங்கேயோ நிவாத கவச்சாரோட யுத்தம் பண்ணக்கூடியதான அர்ஜுனன் அப்படி திரும்பி பார்க்கிறான். தன்னுடைய சிஷ்யன் அப்படிப்பட்டவன் யுத்தத்துல இவரால கொண்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தார். அங்கிருந்து ஒரு அம்பு விட்டார். அது என்னாச்சுன்னு, அந்த அம்பானது கத்திய கீழே வெட்டணும், கீழே தள்ளணும், கத்தி இல்ல அவருடைய கையோட சேர்த்து கீழே தள்ளி. அர்ஜுனனும் இல்லையா, பூரிஸ்ரவஸுக்கு வலது கை கத்தியோட கீழே வந்துடுது, அவருடைய தலையை வெட்ட முடியல, கங்கி விழுந்துடுதான் இப்படி பார்க்கிறார். பார்த்த சமயத்துல யாருன்னா அங்க அர்ஜுனன். அங்கிருந்து வச்சார் அர்ஜுனன். இதானடாப்பா நீ தர்மம் பண்றது, தர்ம யுத்தம் பண்றது, என்ன விவகாரம் பண்ணி கொண்டிருக்காதி அப்படின்னு சொன்னார். சர்வசங்க பரித்தியாகம் பண்ணினார் அந்த யுத்தத்துல. அங்கேயே நடுவுல உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ண ஆரம்பித்தார் பரமேஸ்வரனை குறிச்சு. ஏன்னா உலகத்துல தர்மம் குறைஞ்சு போயிடுதேனால் யார் காப்பாத்துவார்? தர்மம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா லோகத்துக்குன்னு அனர்த்தம் வரும். யாரு தர்மத்தை காப்பாற்றணுமோ அப்படிப்பட்டதான ராஜாவா இருக்கிறவன் தர்மத்தை நழுவி இப்படி பண்ணினானே ஆனால் லோகத்துக்கு கெடுதல் எனக்கூடியதான அபிப்பிராயத்துல தபஸ்னாலதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு யுத்தத்துக்கு நடுவுல உட்கார்ந்து தபஸ் பண்ண தொடங்கினார். எப்பொழுது தபஸ் பண்ண தொடங்கினாரோ சாத்தியக்கு முடிச்சுட்டான். எழுந்தான், என்னடா பண்ற, கண்ண மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிற கழுத்தை வெட்டிவிடான். ஏன்னா குரு அப்படி பண்ணினார், சிஷ்யம் அப்படி யதா ராஜா ததா பிரஜா. இப்படித்தான் பூரிஸ்ரவஸ் பிராரம்பித்த சௌமதத்திஸ்ததைவதா. அப்படி இல்ல இல்ல, பூரிஸ்ரவஸ் வேற ஜெயஸ்ரவன் வேற. ஆனா இந்த பூரி சௌமதத்திஸ்ததைவதாங்கிற இடத்துல ஜெயத்ரதஸ்தைவதா அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, சிந்து ராஜஸ்தைவதான்னு ஒரு பாடம் இருக்கு பகவத்கீதையில. இது ஒரு பாட்டம், அது ஒரு பாட்டம். அஸ்வத்தாமா விகர்ணஸ்த சிந்து ராஜஸ்தைவச்சான்னு ஒரு பாட்டம் இருக்கு. அந்த இடத்துல சிந்து ராஜான்னு சொன்னா ஜெயத்ரதன். சோ பூரிஸ்ரவஸ் வேற, ஜெயத்ரதன் வேற அப்படின்னு இருக்க, அது ஒரு பாட்டம். அது அது சிந்து ராஜனா இருக்கிறவன் ஜெயத்ரதன், இது வேற அது வேற. ஜெயத்ரதஸ்த சிந்து ராஜஸ்தைவச்ச.